ஓம் சாந்தி. April 28, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையை போல் அழகானவர் ஆகுவதற்கு உங்களை புள்ளி வடிவான ஆத்மாக்களாக கருதி புள்ளியாகிய தந்தையை நினைவு செய்யுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் நினைவில் இருப்பதற்கு ஏன் ஆழமான மறைமுகமான முயற்சியை செய்ய வேண்டும்? பதில்: ஆத்மாக்களாகிய நீங்கள் நினைவில் நிலைத்திருக்காமல் பாவ ஆத்மாக்களில் இருந்து புண்ணிய ஆத்மாக்கள் ஆக முடியாது. நீங்கள் மறைமுகமான நினைவில் இருந்து ஆத்ம உணர்விற்கு வரும்பொழுது மாத்திரமே உங்களின் பாவங்கள் அழிக்கப்படும். நினைவும் உங்களை தர்மராஜின் தண்டனையில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறையாகும். நீங்கள் நினைவு செய்வதிலேயே மாயையின் புயல்கள் தடைகளை உருவாக்குகின்றன. ஆகவே நினைவில் இருப்பதற்கு மறைமுகமான முயற்சியை செய்யுங்கள். இதன் மூலம் உங்களால் லக்ஷ்மி நாராயணன் போல் அழகானவர்கள் ஆக முடியும். ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. இதுவே அனைவரின் தந்தையாக இருப்பவரின் புகழாகும். கடவுள் அல்லது தந்தையே நினைவு செய்யப்படுகின்றார். அவரே தாயும் தந்தையும் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் தந்தையாகிய கடவுள் என்றும் அழைக்கப்படுகின்றார். மனிதர்கள் அனைவரும் கடவுளாகிய தந்தை என்று அழைக்கப்படுவது இல்லை. லௌகீக தந்தையும் பாபா என்றே அழைக்கப்படுகின்றார். ஓர் லௌகீக தந்தையை கொண்டிருப்பவரும் இவ்வுலகிற்கு அப்பால் இருக்கும் தந்தையையே நினைவு செய்கின்றார். உண்மையில் ஆத்மாவே நினைவு செய்கின்றார். அவர் தனது லௌகீக தந்தையையும் நினைவு செய்கின்றார். அந்த ஆத்மாவிற்கு தனது சொந்த வடிவத்தையோ அல்லது தொழிலையோ தெரியாது. ஆத்மாவிற்கு தன்னையே தெரியாத பொழுது அவருக்கு எவ்வாறு கடவுளாகிய தந்தையை தெரியும்? அனைவருக்கும் தமது சொந்த லௌகீக தந்தையையும் அவரிடம் இருந்தே ஆஸ்தி பெறப்படுகின்றது என்பதும் தெரியும். அவர் வேறு எதற்காக நினைவு செய்யப்படுகின்றார்? நீங்கள் நிச்சயமாக பரலோக தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுவீர்கள். கூறப்படுகிறது, ஓ கடவுளே, தந்தையே, மக்கள் அவரை கருணை காட்டுமாறும் மன்னிக்குமாறும் கேட்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் தொடர்ந்தும் பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஆத்மாக்களையும் பரமாத்மாவையும் அறிந்து கொள்வது என்பது கடினமான விஷயமாகும். இதுவே அனைத்திலும் இலகுவானதும் ஆனால் மிகவும் கடினமானதும் ஆகும். விஞ்ஞானம் போன்றவற்றின் மூலம் மக்களுக்கு சந்திர மண்டலம் போன்றவற்றுக்கு செல்வதற்காக எவ்வளவுதான் கற்றுக் கொடுக்கப்பட்டாலும் இந்த ஞானத்துடன் ஒப்பிடும் பொழுது அது எதுவுமே இல்லை. தந்தையையும் தன்னையும் அறிந்து கொள்வது என்பது மிகவும் கடினமான விஷயமாகும். பிரம்மா குமார் குமாரிகள் என உங்களை அழைத்துக் கொள்ளும் குழந்தைகளான நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள் என்ற நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் புள்ளிகள் என்பதையும் தந்தையும் ஒரு புள்ளி என்பதையும் நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். இது ஒரு கடினமான பாடமாகும். நீங்கள் ஆத்மாக்கள் என்பதை மறந்து விடுவதால் நீங்கள் தந்தையையும் நினைவு செய்ய மறக்கின்றீர்கள். உங்களிடம் ஆத்ம உணர்வு பயிற்சியும் இல்லை. ஆத்மாக்களான நீங்கள் புள்ளிகள். உங்களின் 84 பிறவிகளின் பாகங்கள் பதிந்துள்ளன. ஆத்மாக்களான நாங்கள் வித்தியாசமான சரீரங்கள் எடுத்து எமது பாகங்களை நடிக்கின்றோம் என்பதை நீங்கள் மீண்டும் மீண்டும் மறந்து விடுகின்றீர்கள். இதுவே புரிந்து கொள்ளப்பட வேண்டிய பிரதான விஷயமாகும். ஆத்மாக்கள் பரமாத்மா பற்றிய புரிந்துணர்வை தவிர இந்த ஞானத்தின் மற்ற அனைத்தும் உங்களின் புத்திகளில் பிரவேசிக்கின்றன. நாம் 84 பிறவிகளை எடுத்து சூரிய வம்சத்தின் ஓர் அம்சமாகவும் சந்திர வம்சத்தின் ஓர் அம்சமாகவும் ஆகின்றோம். இந்த சக்கரமானது மிகவும் இலகுவானது. ஆகவே நீங்களே அதனை புரிந்து கொள்கிறீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் ஓர் ஆத்மா என்பதில் நம்பிக்கை வைத்து தந்தையை நினைவு செய்வதை காட்டிலும் நாடகத்தை மாத்திரம் புரிந்து கொள்வதில் அதிகம் பயனில்லை. ஆத்மாவாகிய நானே ஒரு நட்சத்திரம். தந்தையும் கூட மிகவும் சூட்சுமமான ஒரு புள்ளியே. அவர் மாத்திரமே அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்றார். அவர் மாத்திரமே நினைவு செய்வதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. வேறு எவருமே இவ்வாறு சதா அவரை நினைவு செய்வதில்லை. நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவது இல்லை. மீண்டும் மீண்டும் நினைவு செய்யுங்கள், நான் ஓர் ஆத்மா. தந்தையின் கட்டளைகளாவது என்னை நினைவு செய்யுங்கள், அதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நான் ஒரு புள்ளி. நான் இங்கு வந்து ஒரு நடிகனாகினேன். நான் 5 விகாரங்கள் என்ற துருவினால் மூடப்பட்டிருக்கின்றேன். நான் கலியுகத்தில் இருக்கின்றேன். நான் இப்பொழுது சத்யுகத்திற்கு செல்ல வேண்டும். ஆகவே தந்தையை மிகுந்த அன்புடன் நினைவு செய்யுங்கள். தந்தையை இவ்விதம் நினைவு செய்வதன் மூலம் துருவானது அகற்றப்படுகிறது. இதற்கு முயற்சி தேவை. பலரும் தாம் செய்யும் சேவையை பற்றி தம்பட்டமடுகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் இன்று இந்த சேவையை செய்தேன். இதனால் பலரும் கவரப்பட்டார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் ஒரு சிறிதளவேனும் ஆத்மாக்கள் அல்லது பரமாத்மா என்ற ஞானத்தின் மூலம் கவரப்படவில்லை என்பது ஷிவ் பாபா புரிந்து கொள்கின்றார். பாரதம் எவ்வாறு நரகத்திலிருந்து ஸ்வர்க்கம் ஆகின்றது, நீங்கள் எவ்வாறு 84 பிறவிகளையும் எடுக்கின்றீர்கள், நீங்கள் எவ்வாறு சத்தோ ரஜோ மற்றும் தமோ நிலைகளின் மூலமாக செல்கின்றீர்கள் என்ற ஞானத்தை மாத்திரம் அவர்கள் கேட்டு அதனால் கவரப்படுகிறார்கள். கடவுள் அசரீரியானவர் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். எவ்வாறாயினும் அவர்களில் எவரும் தாம் ஆத்மாக்கள் என்பதையோ தம்மில் 84 பிறவிக்கான பாகங்கள் பதியப்பட்டுள்ளன என்பதோ தந்தை ஒரு புள்ளி, அவர் ஞானம் அனைத்தையும் கொண்டிருக்கின்றார், தாம் அவரையே நினைவு செய்ய வேண்டும் என்பதையோ புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் பிரதான விஷயத்தையே புரிந்து கொள்வதில்லை. தந்தை மாத்திரமே உங்களுக்கு உலகின் புவியியல் மற்றும் வரலாறு பற்றிய ஞானத்தை கொடுக்கின்றார். அரசாங்கமும் உலக வரலாறும் புவியியலும் இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறது. பின்வரும் விஷயங்கள் அவை அனைத்திலும் மிகவும் சூட்சுமமானவை. ஆத்மா என்றால் என்ன, அவரில் 84 பிறவிகளின் பாகங்கள் எப்படி பதிவாகி உள்ளன, எப்படி அதுவும் அழியாதது ஆகின்றது. அவர்களில் எவருமே தங்களை புள்ளிகளாக கருதும் நினைவு செய்தல் என்ற யோகத்திலும், பாவங்கள் அழிவதற்காக தந்தையின் நினைவிலும் ஈடுபடுத்திக் கொள்வதும் இல்லை. அவர்கள் நினைவில் நிலைத்திருந்தார்களாயின் அவர்களால் மிகவும் அழகானவர்கள் ஆக முடியும். லக்ஷ்மியும் நாராயணரும் எவ்வளவு அழகானவர்கள் என பாருங்கள். இங்கிருக்கும் மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என பாருங்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், என்னிடம் இவ்விதமான நற்குணங்களும் இல்லை. அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் சீரழிந்து அழுக்கானவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நீங்கள் மிகவும் தூய்மையாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஓர் ஆத்மா என்ற நம்பிக்கையை கொண்டிருந்து தந்தையை நினைவு செய்யும் பொழுது உங்களால் வெற்றியை அடைய முடியும். இல்லாதுவிட்டால் நீங்கள் சொற்ப அளவு வெற்றியையே அடைகின்றீர்கள். சிலர் தமக்கு உலக வரலாறும் புவியியலும் தெரிந்ததால் தம்மிடம் மிக சிறந்த ஞானம் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் தமது யோக அட்டவணையை காட்டுவது இல்லை. இந்த ஸ்திதியில் எவரும் இருப்பதும் இல்லை. அதாவது எவரும் தன்னை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்வதும் இல்லை. பலரும் இந்த பயிற்சியை கொண்டிருப்பதில்லை. சில குழந்தைகள் தமது புத்திகளில் சக்கரம் பற்றிய ஞானத்தை மட்டும் சுழற்றுகிறார்கள் என்பதை பாபா புரிந்து கொள்கின்றார். உங்களில் மிக சிலரே இதனை பயிற்சி செய்கின்றீர்கள். நான் ஓர் ஆத்மா, நான் தந்தையுடன் யோகம் செய்ய வேண்டும். அதன் மூலம் நான் கலியுகத்திலிருந்து வெளியே வந்து சத்யுகத்திற்குள் செல்வேன். ஆத்மாவாகிய நான் தந்தையை அறிந்து கொள்ள வேண்டும். நான் அவரின் நினைவில் இருக்கவும் வேண்டும். இதனை பலரும் பயிற்சி செய்வதில்லை. பலரும் வந்து இது மிகவும் நல்லது என கூறுகிறார்கள். அவர்கள் தாம் எவ்வளவு துருவினால் மூடப்பட்டுள்ளார்கள் என்பதை புரிந்து கொள்வதில்லை. மிக அழகானவர்களில் இருந்து அவர்கள் அவலட்சணம் ஆகிவிட்டார்கள். அவர்களால் எவ்வாறு மீண்டும் அழகானவர்கள் ஆக முடியும்? வேறு எவருமே இதனை புரிந்து கொள்வதில்லை. இது வரலாற்றையும் புவியலையும் பற்றி மாத்திரம் அறிந்து கொள்ளும் விஷயம் அன்று. உங்களால் எவ்வாறு தூய்மையாக முடியும்? தண்டனையிலிருந்து தப்புவதற்கான வழி நினைவில் இருப்பதே ஆகும். உங்கள் யோகம் மிக சரியானதாக இல்லாதுவிட்டால் தர்மராஜிடமிருந்து தண்டனை கிடைக்கும். இது வேறு எவராலும் எடுத்துக்கொள்ள முடியாத மிகவும் முக்கியமான பாடமாகும். அவர்கள் தம்மை இந்த ஞானத்தில் மிகவும் கெட்டிக்காரர்களாக கருதுகிறார்கள். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. பிரதான விஷயம் யோகமாகும். பலரும் யோகத்தில் மிகவும் பலவீனமானவர்களாகவே இருக்கிறார்கள். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். ஒரு பண்டிதரை போல் மாத்திரம் இருக்காதீர்கள். நான் ஓர் ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தை ஒரு கட்டளையை கொடுத்திருக்கின்றார், மன் மனாபவ். இதுவே மகா மந்திரமாகும். உங்களை ஓர் நட்சத்திரமாக கருதுங்கள். தந்தையையும் ஒரு நட்சத்திரமாக கருதி அவரை நினைவு செய்யுங்கள். உங்களுக்கு முன்னால் வரும் தந்தையின் வடிவம் ஒன்றும் பெரியதல்ல. ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுவதற்கே முயற்சி தேவை. ஒரே ஒரு தம்பதியினரே உலகத்தின் முதல் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினி ஆகின்றார்கள். அவர்கள் பல்லாயிரக்கணக்கான பிரஜைகளை கொண்டிருப்பார்கள். பல பிரஜைகள் இருக்கிறார்கள். வரலாற்றையும் புவியலையும் அறிந்து கொள்வது இலகுவானது. ஆனால் நீங்கள் உங்களை ஆத்மாக்கள் என நினைத்து தந்தையை நினைவு செய்யும் பொழுது மட்டுமே உங்களால் தூய்மையாக முடியும். இந்த பயிற்சியானது மிகவும் கடினமானது. நீங்கள் நினைவில் இருப்பதற்கு அமரும் பொழுது பல புயல்கள் தடைகளை உருவாக்குகின்றன. நீங்கள் பெருமளவு சிரமத்துடனேயே அரை மணி நேரத்திற்கேனும் அமர்ந்திருந்து நிலையான நினைவை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் மறந்து விடுகின்றீர்கள். இதற்கு உண்மையான மறைமுகமான முயற்சி தேவையாகும். சக்கரத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்வது மிகவும் இலகுவானது. ஆத்ம உணர்விற்கு வந்து தந்தையை நினைவு செய்து பின்னர் எவ்வாறு செயலில் ஈடுபடுவது என்பதை உங்களில் ஒரு சிலரே புரிந்து கொள்கின்றீர்கள். தந்தையின் நினைவின் மூலமே நீங்கள் தூய்மையாகுவீர்கள். நீங்கள் பின்னர் நோயிலிருந்து விடுபட்ட சரீரத்தை பெறுவதுடன் நீண்ட ஆயுளையும் கொண்டிருப்பீர்கள். உலக வரலாற்றையும் புவியலையும் மாத்திரம் விளங்கப்படுத்துவதன் மூலம் உங்களால் வெற்றி மாலையின் ஒரு மணியாக முடியாது. நினைவின் மூலம் மட்டுமே உங்களால் ஒரு மணியாக முடியும். வேறு எவராலுமே இந்த முயற்சியை செய்ய முடியாது. நீங்கள் நினைவில் நிலைத்திருப்பதில்லை என்பதை நீங்களே புரிந்து கொள்கின்றீர்கள். மிக சிறந்த மகாரதிகளும் இந்த பாடத்தில் பின்தங்கியவர்களாகவே இருக்கிறார்கள். பிரதானமான விஷயத்தை எவ்வாறு விளங்கப்படுத்துவது என்பதே உங்களுக்கு தெரியாது. இந்த பாடம் மிகவும் கடினமானதாகும். அவர்கள் சக்கரத்தின் காலப்பகுதியை நீட்டித்திருக்கிறார்கள். அது 5000 வருடங்கள் மாத்திரமே என நீங்கள் நிரூபிக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் உங்களுக்கு ஆத்மாக்களினதும் பரமாத்மாவினதும் ரகசியங்கள் தெரியாது. நீங்கள் அவரை நினைவு செய்வதும் இல்லை. இதனாலேயே உங்கள் ஸ்திதி தளம்புகின்றது. பெருமளவு சரீர உணர்வு இருக்கிறது. நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுவதாலேயே உங்களால் வெற்றி மாலையின் மணியாக முடியும். உலகின் புவியலையும் வரலாற்றையும் மாத்திரம் விளங்கப்படுத்துவதனால் உங்களால் மாலையில் நெருக்கமாக, அதாவது குஞ்சத்திற்கு நெருக்கமாக வரலாம் என்பதல்ல. இல்லை, அனைத்திற்கும் முதலில் ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் சின்னம் சிறிய புள்ளிகள் என்றும், உங்களில் 84 பிறவிகளுக்கான பாகங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் உங்களின் புத்திகள் அறிந்திருக்க வேண்டும். பின்னர் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். பிரதான விஷயம் யோகமாகும். ஒரு யோகி ஸ்திதியானது தேவைப்படுகின்றது. ஒரு பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். ஆத்மாக்கள் யோகத்தின் மூலம் தூய்மையாகுவார்கள். யோக சக்தியை கொண்டவர்கள் மாத்திரமே தர்மராஜின் தண்டனையிலிருந்து தப்புவார்கள். இந்த முயற்சியை எவராலும் செய்ய முடியவில்லை. மாயையின் பல புயல்களும் வரும். இதற்கு மிகவும் ஆழமான மறைமுகமான முயற்சி தேவை. லக்ஷ்மி நாராயணன் ஆகுவது என்பது உங்கள் மாமியார் வீட்டிற்கு செல்வது போன்றதல்ல. நீங்கள் இந்த பயிற்சியை விருத்தி செய்யும் பொழுதே, நீங்கள் நடக்கும் பொழுதும் உலாவும் பொழுதும் தந்தையை நினைவு செய்வீர்கள். இதுவே யோகம் எனப்படுகிறது. இல்லாதுவிட்டால் சிறு குழந்தைகள் கூட இந்த ஞான விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். யுகங்கள் முதலிய அனைத்தும் படங்களில் காட்டப்பட்டுள்ளன. அது பொதுவானது. மக்கள் மங்களகரமான ஒரு பணியை ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் ஸ்வஸ்திகாவை கீறுகின்றார்கள். அதுவே சத்திய திரேதா துவாபர கலியுகங்களின் அடையாளமாகும். உச்சியில் குறுகிய சங்கம யுகம் உள்ளது. ஆகவே அனைத்திற்கும் முதலில் நீங்கள் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்வீர்களாயின் அந்த அமைதி எங்கும் பரவும். யோகத்தின் மூலமே பாவங்கள் அழியும். முழு உலகுமே ஆத்மாக்களையும் பரமாத்மாவையும் மறந்துவிட்டது. கடவுள் 1000 சூரியன்களை விடவும் பிரகாசமானவர் என சிலர் கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மாவே என அவர்கள் கூறுவதால் அது எப்படி சாத்தியமாகும்? எவ்வாறு இரண்டும் ஒன்றாக முடியும்? பருமனில் வித்தியாசம் இருக்க முடியாது. நீங்களும் இதனை விளங்கப்படுத்த வேண்டும். ஆத்மாவின் வடிவம் ஒரு புள்ளியாகும். ஒவ்வொரு ஆத்மாவே பரமாத்மா, ஆனால் அவரும் ஒரு புள்ளியே. இதில் எவ்விதமான வித்தியாசமும் இருக்க முடியாது. அனைவரும் கடவுள் ஆகினால் அனைவரும் படைப்பவராகி விடுவார்கள். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்றார். அனைவரும் தமது சொந்த பாகத்தை பெற்றிருக்கின்றார்கள். இதை புத்தியில் பதிய வைக்க வேண்டும். இதுவும் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஓர் விஷயமாகும். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் துருவானது அகற்றப்படும். இதற்கு முயற்சி தேவை. நீங்கள் அரை கல்பமாக ஷரீர உணர்விலேயே இருந்தீர்கள். சத்தியுகத்தில் நீங்கள் ஆத்ம உணர்வில் இருந்த போதிலும் உங்களுக்கு தந்தையையோ இந்த ஞானத்தையோ தெரியாது. தற்சமயத்தில் நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். பின்னர் அது மறைந்து விடுகிறது. அங்கு நீங்கள் ஆத்மாக்கள் என்றும் நீங்கள் ஓர் ஷரீரத்தை நீக்கிவிட்டு மற்றொன்றை எடுக்கின்றீர்கள் என்ற ஞானத்தை மாத்திரம் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் உங்கள் பாகங்களை நடிக்கின்றீர்கள். அதில் கவலைப்படுவதற்கு என்ன உள்ளது? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த பாகங்களை நடிக்க வேண்டும். அழுவதனால் என்ன பயன்? இது விளங்கப்படுத்தப்படுகின்றது. ஏனெனில் இதனை அவர்கள் புரிந்து கொள்ளும் பொழுது அவர்களால் அமைதி அடைய முடியும். அவர்கள் தாமே இதனை புரிந்து கொள்ளும் பொழுது அவர்களால் இதனை மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்த முடியும். முதியவர்கள் மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்துகின்றார்கள். நீங்கள் அழுவதனால் அவர் மீண்டும் வந்துவிடப் போவதில்லை. அந்த ஆத்மா தனது சரீரத்தை விட்டு சென்ற பின்னர் அழுவதனால் என்ன பயன்? அஞ்ஞான மார்க்கத்திலும் கூட அவர்கள் இதனை விளங்கிக் கொள்கிறார்கள். எவ்வாறாயினும் ஆத்மா என்றால் என்ன என்றோ, பரமாத்மா என்றால் என்ன என்றோ அவர்கள் விளங்கிக் கொள்வதில்லை. ஆத்மாக்களில் கலப்படம் கலந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் ஆத்மாக்கள் செயல்களின் தாக்கத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று நினைக்கிறார்கள். இவை மிகவும் நுட்பமான விஷயங்களாகும். பல குழந்தைகள் நினைவில் நிலைத்திருப்பதில்லை என்பதை பாபாவும் புரிந்து கொள்கின்றார். மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதனால் மாத்திரம் என்ன நடக்கும்? அவர்கள் இதனால் கவரப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் எவ்விதமான நன்மையையும் இதிலிருந்து அனுபவம் செய்யவில்லை. அவர்கள் ஆத்மாக்களையும் பரமாத்மாவையும் இனம் கண்டு கொள்ளும் பொழுது மட்டுமே அவர்களால் உண்மையாக தாம் அவரது குழந்தை என்பதை புரிந்து கொள்ள முடியும். தந்தை மாத்திரமே தூய்மையாக்குபவர். அவர் வந்து எங்களை துன்பத்திலிருந்து விடுதலையாக்குகின்றார். அவரும் ஒரு புள்ளி மட்டுமே. நீங்கள் சதா தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எவ்வாறாயினும் வரலாற்றையும் புவியலையும் மாத்திரம் அறிந்து கொள்வது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அவர்கள் அனைத்தையும் புரிந்து கொண்ட பொழுதிலும் ஒருவரை ஆத்மா என கருதி அந்த ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கு தொடர்ந்தும் முயற்சி தேவைப்படுகிறது. தந்தை மாத்திரமே வந்து ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவை பற்றி உங்களுக்கு கூறுகின்றார். உலக சக்கரத்தை புரிந்து கொள்வது மிகவும் இலகுவானது. அமர்ந்திருக்கும் பொழுதும் உலாவும் பொழுதும் ஆத்ம உணர்வில் இருப்பதற்கு இயன்றளவு முயற்சி செய்யுங்கள். ஆத்ம உணர்வு உடையவர்கள் மிக அமைதியாகவே இருப்பார்கள். அவர்கள் தாம் மௌனத்திற்குள் செல்ல வேண்டும் என்றும் தாம் சென்று மௌனதாமத்தில் இருக்க வேண்டும் என்றும் தமது பாகங்கள் இப்பொழுது முடிவிற்கு வருகின்றன என்றும் புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் தந்தையின் வடிவம் ஒரு மிக சிறிய புள்ளி என கருதுகிறார்கள். அவர் ஒரு பெரிய லிங்கம் அல்ல. பாபா மிகவும் நுட்பமானவர். அவர் மாத்திரமே ஞானம் நிறைந்தவரும் அனைவருக்கும் சத்கதியை அருள்பவரும் ஆவார். ஆத்மாவாகிய நானும் ஞானம் நிறைந்தவன் ஆகின்றேன். நீங்கள் அத்தகைய எண்ணங்களை கொண்டிருக்கும் பொழுதே உங்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆத்மாக்களை பற்றியோ பரமாத்மாவை பற்றியோ இவ்வுலகில் இருப்பவர்கள் எவருக்குமே தெரியாது. பிராமணர்களாகிய நீங்கள் இப்பொழுது இதனை புரிந்து கொள்கிறீர்கள். சந்நியாசிகள் கூட இதனை புரிந்து கொள்வதில்லை, அல்லது அவர்கள் வந்து இதனை புரிந்து கொள்ளப் போவதும் இல்லை. அவர்கள் தமது சொந்த சமயத்திற்குள் செல்வார்கள். அவர்கள் தமது கணக்கை தீர்த்துவிட்டு திரும்பிச் செல்வார்கள். இந்த முயற்சியை செய்வதன் மூலம் மாத்திரமே நீங்கள் உங்கள் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக வேண்டும். ஆத்மாவிலேயே இதயம் இருக்கிறது. ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் இதயங்களை தந்தையுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும். இதயம் ஷரீரத்தில் இல்லை. ஷரீரம் பௌதீக உறுப்புகளையே கொண்டிருக்கிறது. உங்களின் இதயங்களை தந்தையுடன் இணைத்துக் கொள்வது ஆத்மாக்களாகிய உங்களுடைய கடமையாகும். உங்களை ஆத்மாக்களாக கருதி உங்கள் இதயங்களை தந்தையான பரமாத்மா இறைவனுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். ஓர் ஆத்மா மிகவும் சூட்சுமமானவர். ஓர் ஆத்மா நுண்ணியமானதும் சூட்சுமமானதும் ஆவார். அத்துடன் மிகப்பெரிய பாகத்தை நடிக்கின்றார். இதுவே இயற்கை. இத்தகைய பெரிய அழிக்க முடியாத பாகம் ஒன்று அத்தகைய நுண்ணிய ஆத்மாவில் பதியப்பட்டுள்ளது. அந்த பாகம் எப்பொழுதுமே அழிக்கப்படவே முடியாத ஒன்றாகும். அது மிகவும் சூட்சுமமானது. நீங்கள் நினைக்க கூடாது என்று முயற்சித்தாலும் வெளிப்படையான விஷயங்களையே நினைவு செய்கின்றீர்கள். ஆத்மாவாகிய நான் ஒரு சின்னம் சிறிய நட்சத்திரம். தந்தையும் அவ்வாறே சின்னம் சிறியவராவார். இந்த முயற்சியையே குழந்தைகளாகிய நீங்கள் முதலில் செய்ய வேண்டும். இந்த சின்னம் சிறிய ஆத்மாவே இப்பொழுது தூய்மையற்று விட்டார். இதுவே ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கான பிரதான வழிமுறையாகும். அத்துடன் படியுங்கள், விளையாடுங்கள். விளையாடுவதும் வேடிக்கையான வினோதமாக இருப்பது என்பதும் வேறு விஷயம். விளையாட்டும் ஒரு கலையே. ஓர் அந்தஸ்தானது கற்பதன் மூலமே பெறப்படுகின்றதே அன்றி விளையாடுவதன் மூலம் அல்ல. விளையாட்டுகள் விளையாடுவது போன்றவற்றை வித்தியாசமான திணைக்களம் ஆகும். அதற்கு இந்த ஞானத்துடனோ அல்லது யோகத்துடனோ எவ்விதமான தொடர்பும் இல்லை. போக் படைத்தல் என்பதும் ஒரு விளையாட்டே. பிரதானமான விஷயம் நினைவே ஆகும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. தர்மராஜின் தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு நினைவில் இருப்பதற்கு மறைமுகமான முயற்சி செய்யுங்கள். தூய்மை ஆகுவதற்கான வழிமுறை உங்களை புள்ளி வடிவான ஓர் ஆத்மாவாக கருதி புள்ளியாகிய தந்தையை நினைவு செய்வதாகும். இரண்டு, இந்த ஞானத்தில் உங்களை மிகவும் கெட்டிக்காரர்களாக கருதாதீர்கள். நிரந்தரமான உறுதியான ஸ்திதியை உருவாக்குவதற்கு பயிற்சி செய்யுங்கள். தந்தையின் கட்டளையை பின்பற்றுங்கள். ஆசீர்வாதம், நீங்கள் ஓர் இலகுவான சதா யோகியாகி ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுதும் உங்களின் தாமரை ஆசனத்தில் அமர்ந்திருப்பீர்களாக. சதா யோகயுக்தாகுவதற்கு நீங்கள் சதா உங்களின் தாமரை ஆசனத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். எவ்வாறாயினும் லேசாக இருப்பவர்களால் மட்டுமே தமது தாமரை ஆசனத்தில் ஸ்திரமாக இருக்க முடியும். எவ்விதமான சுமையோ அல்லது பந்தனமோ இருக்கக்கூடாது. உங்களின் சுமைகள் அனைத்தும் முடிவடைந்ததும் உங்களின் மனதின் எண்ணங்களின் சுமை, சமஸ்காரங்களின் சுமை, உலகிலுள்ள அழிகின்ற விஷயங்களின் மீதான கவர்ச்சியின் சுமை, உங்களின் இரத்த உறவுகளின் மீதான பற்றின் சுமை, உங்களால் சதா யோகியாக உங்களின் தாமரை ஆசனத்தில் அமர்ந்திருக்க முடியாது. ஸ்லோகம். சகித்துக் கொள்ளும் பண்பை கிரகியுங்கள். நீங்கள் பொய்மையின் ஆதாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அவ்யக்த இஷாரா, மேன்மை ஆகுவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற நற்குணங்களை கிரகியுங்கள். எளிமையாகவும் இனிமையாகவும் இருப்பவர்களின் சமஸ்காரங்கள் அவர்களின் ரூபத்தில் இருக்கும். உங்களின் சமஸ்காரங்கள் பாப்தாதாவினுடையதை போன்று ஆகும் பொழுது பாப்தாதாவின் ரூபம் அனைவரிலும் புலப்படும். பாப்தாதாவை போல் அதே தெய்வீக குணங்கள், அதே நடத்தை, அதே வார்த்தைகள், அதே எண்ணங்கள் அனுபவம் செய்யப்படும். அவர்கள் பார்ப்பதற்கு அச்சு அசலாக ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள் என்பது அனைவரின் உதடுகளில் இருந்தும் வெளிப்படும். ஓம் சாந்தி.